இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில எந்தெந்த விஷயங்கள் இந்த உலகத்துல வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்குது, எந்தெந்த விஷயங்கள் இந்த பூமியில கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். காலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காலத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா யுகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுகங்கள் வந்து மொத்தம் 4 யுகங்கள் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம இதை பத்தி இன்னைக்கு பேசுவோம். அதை விட முக்கியமா இது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது இந்த யுகம். இனி வரப்போற யுகம் நமக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க எப்பவும் போல நம்மிடையே இருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்துல இருந்து இங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கைன்ற டிராமாவை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ இந்த கால சக்கரத்தோடைய முடிவுல மறுபடியும் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து பரந்தாமத்துக்கு போயிட்டு வருது. தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம்.
ஆத்மா அப்படின்றது சக்தி, பரமாத்மா அப்படின்ற சக்தி, அதுக்கப்புறம் இந்த உலகம், இந்த மூன்றுமே வந்து ஒரு ஃபிக்ஸ்ட், நிரந்தரமானது. இதற்கு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. இது உருவாக்கப்படவில்லை, அதனால் அழிக்கவும் முடியாது. பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் கீழே இறங்கி வருது. இந்த உலகம் என்ற நாடகம் மேடையில வந்து தன்னுடைய பங்கை அது நடிக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். அதுல ஆத்மாக்களினுடைய எண்ணிக்கையில எப்பவுமே மாற்றம் என்பது ஏற்படாது. லா ஆஃப் என்ட்ரோபி அப்படின்ற அந்த விதியின்படி சக்தி நிறைந்திருக்கிற அந்த ஆத்மாவானது செயல்கள்ல வரும்பொழுது தன்னுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறது. அதனால ஹையர் ஸ்டேட், அந்த உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு வருகிறது. அதையும் நாம பார்த்தோம். இதனுடைய அடிப்படையில தான் ஆத்மா முதல்ல இந்த உலகத்திற்கு வரும்பொழுது சக்தி நிரம்பியதா இருக்கு. பிறவிகள் எடுத்து பல செயல்களை செய்யும் பொழுது அதனுடைய சக்தியினுடைய நிலை என்பது குறைவாக ஆகிக்கொண்டே வருகிறது. இதை வந்து நம்ம இன்னொரு வகையில என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒழுங்கான ஆர்டர்ட் ஸ்டேட்ல இருந்து ஒழுங்கற்ற நிலை, கயாட்டிக் ஸ்டேட் அப்படின்றதுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி என்பது பரமாத்மா, அவர் குறுக்கிடுகிறார். அந்த குறுக்கீட்டினால சக்தி இழந்த ஆத்மாக்கள் மீண்டும் ஒரு ஒழுங்கான நிலைக்கு திரும்பவும் போறாங்க. இன்னைக்கு நாம அந்த ஒழுங்கற்ற ஒரு நிலையில வந்துட்டதுனால, சக்தி இழந்த நிலையில வந்துட்டதுனால நாம வந்து கண்கூடா பார்க்கலாம். நம்முடைய கலாச்சாரத்திலையும் சரி, நற்பண்புகளிலும் சரி, எல்லாமே ஒரு தாழ்ந்த நிலைக்கு வந்துகிட்டே வருது. இதனுடைய மதிப்பையுமே உணரக்கூடிய நிலையில ஆத்மா என்பது இல்லை. காலச்சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்றத வந்து நாம பார்த்தோம். ஒரு பேசிக் யூனிட் ஆஃப் ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கும் போது காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு வருது. மீண்டும் காலையில தான் ஆரம்பிக்குது. அதே போல பருவங்களினுடைய அந்த சுழற்சியை எடுத்துக்கிட்டா கூட ஸ்பிரிங், சம்மர், ஆட்டம், வின்டர் அந்த மாதிரி 4 பருவ நிலையும் கடந்து வருது. நமக்கு வந்து கேள்வியே ஏற்படுறதுல, இரவுக்கு அப்புறமா என்ன, அதே மாதிரி வின்டருக்கு அப்புறமா என்ன, அது நமக்கே தெரியும். அது ஒரு சுழற்சி. அதற்கப்புறமா என்ன வருமோ அந்த காலகட்டம் என்பது வரும். இந்த உலகத்தினுடைய அந்த காலச்சக்கரம், காலகட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல சத்யுகம், அதுக்கப்புறமா திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்ற 4 கட்டத்தை வந்து இந்த உலகம் பார்த்திருக்கு. இந்த சமயம் அப்படின்றது, காலம் அப்படின்றது சுழற்சியாக போகும் பொழுது அந்த சமயத்துல வந்த ஆத்மாக்களும் கூட அதே காலகட்டங்களை கடந்து வந்திருக்கோம். இப்போ நாம கலியுகம் அப்படின்ற கடைசி கட்டத்துலதான் இருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆத்மாக்கள்ல சக்தியற்ற நிலை, இந்த உலகம் என்பது ஒழுங்கற்ற நிலையில, மிகவும் தாழ்ந்த நிலையில நாம வந்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்ல. ஒரு ஒழுங்கற்ற நிலையில இருக்கும் பொழுதுதான் ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய சக்தி, பரமாத்மா என்கிற அந்த சக்தியினுடைய குறுக்கிட்டால் ஆத்மாக்கள் மீண்டும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆறாங்க. இந்த ஒழுங்கற்ற நிலை, குழப்பமான நிலை நிலவுகிறது இல்லவா இந்த உலகத்துல, அது மீண்டும் ஒரு ஆர்டர்ட் ஸ்டேட், ஒரு ஒழுங்கான நிலைக்கு திரும்ப போய்விடும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் வரக்கூடிய பொற்காலம்.
இந்த நான்கு யுகங்களும் வந்து ஆரம்பிச்சு முடிவடைற வரைக்கும் இது வந்து ஒரு முழு சக்கரம், இந்த சுழற்சி. இப்போ இந்த யுகங்கள் வந்து ஆரம்பிச்சு முடிவடைஞ்ச உடனே இந்த ஆத்மாக்கள் எல்லாம் மீண்டும் பரந்தாமத்துக்கு போயிட்டு மறுபடியும் இது ஆரம்பிக்கும் பொழுது அங்க இருந்து திரும்பி வருது இல்லையா?
ஆமா, அப்படிதான். இப்போ இதை கேட்கிற பல நேயர்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு புதிய விஷயமா தெரியலாம். ஏன்னா இவை எல்லாமே வந்து பரமாத்மா கிட்ட இருந்து கிடைக்கிற ஞானம் தான், அதனால நமக்கு இது புதுசா இருக்கலாம். நம் உடல் என்கிற உணர்வுல இருக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த பிறவியை பற்றி மட்டும்தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற பயணம் வந்து இந்த பிறவியை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். ஆனாலும் ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வுல இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் நம்முடைய மனதை நாம் அமைதிப்படுத்தணும், நிசப்தமாக்கணும், நம்முடைய கடந்த காலத்துக்கு போகணும். ஆத்மாவினுடைய பயணம் எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதை நாம கொஞ்சம் கொஞ்சமா நினைப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கே வந்து இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தை கடந்து வந்தோம் அப்படின்றது வந்து ஆத்மாவிற்கு தெரியும், அந்த நினைவுகள் வந்து உள்ள இருக்கும். இது நம்முடைய கதை. இந்த கதையை நாம கேட்கறதுக்கு முன்னால நம்முடைய மனதை கொஞ்சம் விசாலப்படுத்திக்கணும். இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய மனதை நிசப்தமாக்கி இந்த விஷயங்களை நாம கேட்கும் பொழுது, இந்த கதை நம்முடைய கதை, நான் கடந்து வந்த இந்த பாதை அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாம கேட்கும் பொழுது, கொஞ்சம் பிராட் மைண்டடா நாம கேட்கும் பொழுது ஆத்மாவிற்குள்ள இருக்கிற அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும், நமக்கு இதனுடைய ரகசியங்கள் என்பது புரிய வரும். நான் உடல் என்கிற உணர்வுல இருந்து விடுபட்டு கொஞ்சம் நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வுல கேட்க ஆரம்பிப்போம். மெதுவா நினைச்சு பாருங்க, முதல்ல ஆத்மா நான் எங்க இருந்தேன்?
பரந்தாமத்துல.
இப்போ பரந்தாமத்துல இருக்கும் பொழுது நான் ஒரு உறைந்த நிலையில இருக்கிறேன். ஆனா சக்தி மிகுந்தவனா, சக்தி நிறைந்தவனாக, அமைதி அன்பு அப்படின்றதெல்லாம் நிறைந்த ஒரு நிலையில ஸ்டில்லா இருக்கு. இப்போ எப்படி ஒரு நாடக நடிகன் வந்து நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், அதே மாதிரி அந்த ஆத்மால இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அது எப்படிப்பட்ட ஒரு ரோல்ஸ் எல்லாம் செய்ய போகுதோ அது முழுக்க அந்த ஆத்மால பதிவாகி இருக்கும்.
ஓகே, இந்த நான்கு யுகங்களுமே வந்து அந்த டிராமாவுக்கான பகுதிகள்னு சொல்றீங்களா?
ஆமா, இப்ப முதல் கட்டம், ரெண்டாவது கட்டம் அப்படின்னு தானே நம்ம காலத்தையே சொல்றோம். நம்ம பார்க்கறதும் அனுபவம் செய்யறதும் இந்த கடைசி காலகட்டத்தை மட்டும்தான். இப்போ நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கட்டத்தை பாக்குறத விட்டுட்டு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பயணம் என்பது ஆத்மாவாக எங்க ஆரம்பிச்சதோ அந்த பிகினிங் முதல் பாகத்தை வந்து நாம பார்க்கலாம்.
இப்ப நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா?
ஆமா, அந்த காலகட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம கொஞ்சம் எப்படி கடந்து வந்தோம் அதை நாம கொஞ்சம் பார்க்கலாம். நான் ஆத்மா, பரந்தாமத்துல மிகவும் சக்தி நிறைந்த ஒரு நிலையில இருக்கேன். அங்கே இருக்கும்போது எந்தவித உறவுகள் கிடையாது, எதையும் நான் வெளிப்படுத்த முடியாது, எதையும் நான் அனுபவம் என்பது செய்ய முடியாது. எப்படி ஒரு குழந்தை வீட்லயே இருந்ததுன்னா போர் அடிச்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா அங்க இருக்கு. அதனால ஒரு சில ஆத்மாக்கள் அந்த ஆத்ம லோகத்தை விட்டுட்டு, அங்கேதான் நம்முடைய தந்தை பரமாத்மாவும் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, நம்முடைய தந்தையையும் விட்டுட்டு இந்த பூமிக்கு முதல் முதல்ல வருது. அவங்க இறங்கி வர்ற அந்த காலகட்டம் என்பது ரொம்ப அழகான ஒரு காலகட்டம். அதைதான் நாம கோல்டன் ஏஜ், பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் ஆத்மா, சக்தி, ஒரு நட்சத்திரத்தை போன்ற ஒரு ஒளி வடிவானவன் நான் இறங்கி வரேன். இறங்கி வந்த உடனே எனக்கு வந்து ஒரு காஸ்டியூம் கிடைக்கும், இல்ல ரோபோட் மாதிரி ஒரு மெஷின் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. அதுதான் நம்முடைய உடல். உடல் என்கிற இயந்திரம் எனக்காக கிடைத்திருக்கிறது, அதை நான் உபயோகப்படுத்தி எனக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸ் என்பது அந்த சமயத்துல இருந்தது. எப்படி நம்ம கையில வந்து ஒரு பொருள் கிடைக்குது, விளையாடுறதுக்கு கிடைக்குது அப்படின்னா நமக்கு தெரியும், அதை நாம உபயோகப்படுத்துகிறோம், நாம் அதை வைத்து விளையாடுகிறோம். நான் ஆத்மா, சக்தி, ஆனால் நான் இந்த உடல் என்கிற மிஷினுக்கு எஜமானன், அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருந்தது. பரந்தாமத்திலிருந்து ஆத்மா 100% தூய்மையான ஒரு நிலையில இறங்கி வரும்பொழுது இந்த உலகத்துல 5 தத்துவங்களும் இயற்கையும் மிக அழகான மேடைய தயார் செஞ்சு வைக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் புலியும் மானும் கூட ஒரே இடத்துல நின்று தண்ணி குடிச்சதெல்லாம் கூட நினைவு செஞ்சிருக்கும். ஆத்மா தூய்மையாக இருக்கு, வெளியில இருக்கிற சுற்றுப்புற சூழலும் தூய்மையாகவே இருக்கு.
இது கேட்கவே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப எவ்வளோ அந்த அந்த தூய்மையோட ஸ்கேல் லெவல் பாத்தீங்கன்னா எவ்வளோ ஈக்குவலா எவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு.
தூய்மையினுடைய உச்சகட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆத்மாவுக்குள்ளேயும் தூய்மை 100%, வெளியிலையும் தூய்மை 100%. ஆத்மாவிற்குள்ள இருக்கிற அத்தனை குணங்களையும் இந்த உடல் என்கிற அந்த மெஷின் மூலமாக அது வெளிப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைதி என்பது எனக்குள்ளே இருக்கு, மகிழ்ச்சி என்பது எனக்குள்ளே இருக்கு, என்னை சுற்றி இருக்கும் அந்த பொருட்களிலிருந்தோ அந்த விஷயங்களிலிருந்தோ எனக்கு மகிழ்ச்சி என்பது தேவைப்படவில்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் நோய் கிடையாது, போலீஸ் கோர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இருந்தது. ஆனால் அவை இரண்டுமே வந்து பொல்யூஷனை உருவாக்காது, அது ஒரு அழிவை உருவாக்காது. அது மட்டும் இல்லை, எந்த விதமான ஒரு துக்கமோ அமைதியற்ற நிலையோ கிடையாது, எந்தவித எதிர்பார்ப்புகளும் மற்றவர்களிடமிருந்தும் கிடையாது. அங்கே வந்து பயம் கிடையாது, மரண பயம் என்பது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆத்மா என்பது ஆத்மா என்கிற உணர்வுல இருந்தது, அப்போ எனக்கு அழிவு கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்த ஆத்மாக்களை நாம தெய்வீக ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தெய்வீக தன்மை வாய்ந்த, தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தூய்மை அப்படின்றது வந்து 100% உயர்ந்திருந்தது, சம்பூர்ண ஒரு நிலை என்பது இருந்தது. அஹிம்சை என்பதுதான் அவர்களுடைய பரமோ தர்மம் அப்படின்னா முதல் தர்மமாக இருந்தது. அஹிம்சை அப்படின்றது எண்ணங்களில் முதல் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க. அந்த பொற்காலத்துல வாழ்ந்தவங்க 16 கலைகளும் 16 செல்வங்களும் நிறைந்தவர்களா இருந்தாங்க. நான் 150 வருடங்கள் ஒரு உடலில் இருக்கிறேன், அந்த 150 வருடம் ஆயுட்காலம் முடிந்தவுடன் அந்த உடலில் இருந்து வேறொரு உடலை நான் எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா செயல்கள் வருது இல்லையா, உடல் மூலமாக செயல்களை நாம் செய்கிறோம். செயல்கள்ல வரும்பொழுது சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்துகிட்டே வருது. சோ முதல் காலகட்டம் என்பது சத்யுகம், நாம் பிறவிகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா திரேதாயுகம் அப்படின்ற இரண்டாவது கட்டத்திற்கு நாம வந்துடுறோம். இரண்டாவது கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரியான தூய்மை இருக்கு, அதே மாதிரியான மகிழ்ச்சி, அதே மாதிரியான அமைதி, அதே மாதிரியான உணர்வுகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் டல்னஸ் வந்துட்டு அவ்வளவுதான். இந்த உலகம் என்பது புதிது கிடையாது, கொஞ்சம் பழசாயிடுச்சு. இந்த சத்யுகம் திரேதாயுகம் அப்படின்ற இந்த இரண்டு காலகட்டத்தையும் தான் நாம சொர்க்கம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ நம்ம சத்யுகத்திலிருந்து பல பிறவிகளை எடுத்து திரேதாயுகத்துக்கு வரும்பொழுது ஆத்மா 14 கலைகள் அப்படின்னு ரெண்டு கலை குறைஞ்சு 16 கலைகளாக மாறிவிடுகிறது.
அதனாலதான் அந்த சோர்வு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது இல்லையா, ஏன்னா அது வந்து பழையதாயிட்டே வருது.
ஆமா, ஒரு டல்னஸ். பரந்தாமத்திலிருந்து ஆத்மாக்கள் சத்யுகத்துல இறங்கி வருது, அதே ஆத்மாக்கள் திரும்பவும் மறு பிறவிகளை எடுத்து அந்த ஸ்டேஜ்லயே தான் இருக்கு, நடுவுல திரும்பி போறதில்ல. இடையில வர ஆத்மாக்களும் அங்கேயே இருக்கும். இப்போ இதை பற்றின விவரங்களை பரமாத்மா நமக்கு மிகவும் துல்லியமாக அக்யூரேட்டா சொல்றாரு. சத்யுகம் என்பது 1250 ஆண்டுகளும், திரேதாயுகம் என்பது 1250 ஆண்டுகளுமாக இருக்கு. சோ இந்த ரெண்டு யுகமும் சேர்ந்து சொர்க்கம் என்ற அந்த காலகட்டம் 2500 வருடம்.
ஒரு ஒரு ஆத்மாக்களும் வந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்பி போறதில்ல, அந்த காலச்சக்கரம் முடிகிற வரைக்கும்
இல்ல. அந்த காலகட்டத்துல நம்ம கடவுளை நினைவு செய்யறதில்ல, ஏன்னா துக்கம் என்பது கிடையாது. சோ கோவில் கிடையாது, மசூதியோ இல்ல குருத்வாரோ எதுவுமே கிடையாது. சத்தியம் என்பதை மட்டுமே தர்மமாக கொண்டு அந்த ஆத்மாக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நாம என்னன்னு சொல்லுவோம்,
சொர்க்கம்னு சொல்லுவோம்.
சொர்க்கம்னு சொல்றோம். இதைத்தான் பல தர்மங்கள் வந்து எப்படி நினைவு செய்திருக்குன்னா, கார்டன் ஆஃப் ஈடன், கார்டன் ஆஃப் அல்லா, அல்லாவினுடைய தோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் என்பது இந்த பூமியில் இருந்தது. திரேதாயுகத்தினுடைய கடைசியில வந்து இந்த உலகத்தினுடைய மக்கள் தொகை அப்படின்றது 33 கோடி. முழு தூய்மையும் உள்ள தெய்வீக அம்சங்களும் கொண்ட அந்த ஆத்மாக்களை தான் நாம தேவி தேவதைகள் அப்படின்னு சொல்றோம், தேவ ஆத்மாக்கள்னு சொல்றோம், தெய்வீக பிறவிகள் அப்படின்னு கூட சொல்றோம். இதைதான் நாம 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த உலகம் அப்படின்னு கூட நாம நினைவு செஞ்சிருக்கோம். என்டயர் பாப்புலேஷன், அந்த உலகத்துல இருந்த அத்தனை ஆத்மாக்களுமே ஒரு தெய்வீக பிறவிகளாக இருந்தாங்க.
அவங்க ஆத்மா அப்படின்ற விழிப்புணர்வோட வாழ்ந்தவங்க இல்லையா?
நான் ஆத்மா அப்படின்ற உணர்வு மேலோங்கி இருந்த காலகட்டம் அது. ஆத்மா பல பிறவிகளை எடுக்கும்போது பல உடல்களை அதை எடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, அந்த உடலோடு அதற்கு பற்று என்பது வந்து விடுகிறது. அதாவது திரேதாயுகம் முடிந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம உணர்வு என்பது போயிட்டு நான் ஒரு உடல், அந்த உடல் மீது பற்று என்பது வந்து விடுகிறது. எனக்கு உடல் மீது பற்று வரும் பொழுது அதனுடைய கவர்ச்சியை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் ஆத்மா என்கிற உணர்வு போய் நான் ஒரு உடல் என்கிற உணர்வு என்பது வருகிறது. எப்பொழுது என்னுடைய நினைவு, என்னுடைய உணர்வு என்பது உடல் என்று நான் நினைக்கிறேனோ, அப்பொழுதே நான் மற்றவர்களையும் நான் என்ன நினைக்க ஆரம்பிக்கிறேன்னா, அவர்களையும் ஒரு உடலாகத்தான் பார்க்கிறேன். அப்போ ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த மதிப்பான குணங்களின் மீது கவர்ச்சி போயிட்டு உடலின் மீது கவர்ச்சிக்கு வந்துடுறோம். அதனுடைய விளைவு தான் நமக்கு ஏற்படுகிற அட்டாச்மெண்ட், பற்று, இல்ல ஈகோ, இல்ல கோபம். எப்போ நான் ஆத்மா தூய்மையாக இருக்கிறேனோ, எனக்குள்ளே இருக்கிற அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கிறதோ, அதனுடைய தாக்கம் என்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் விழுகிறது. அதுலயும் ஒரு தூய்மையும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கு. எப்போ என்னுடைய தூய்மையினுடைய நிலை என்பது குறைய வருகிறதோ, என்னுடைய கவனம் என்பது வெளியில போகுதோ, அப்போ வெளியில இருக்கிற விஷயங்களுடைய தாக்கம் என்பது எனக்கு ஏற்படுகிறது. துவாபர யுகத்துல வந்து நான் தான் உடல், உடல் தான் எல்லா காரியங்களையும் செய்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு தான் தேகத்தினுடைய உணர்வா வெளிப்படுது. அது வந்த உடனே ஈகோ வருது.
எக்ஸாக்ட்லி, ஈகோ அதை பத்தி கூட நம்ம போன நிகழ்ச்சியில நிறைய பேசியிருக்கோம்.
அகங்காரம் என்பது ஏற்படும் பொழுதுதான் மற்ற எதிர்மறை உணர்வுகளான காமம், பேராசை, பற்று, பொறாமை, ஆசை அப்படின்ற வெறுப்பு அப்படின்ற அனைத்து விஷயங்களும் நமக்குள்ள வந்துடுது. மிகவும் தூய்மையாக இருந்த ஆத்மா எப்படி இப்படி தூய்மையற்று ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஆனா பாருங்க, அந்த காலகட்டம் எவ்வளவு வருடங்களில எவ்வளவு பிறவிகள். சோ ஒவ்வொரு பிறவியா எடுக்கும் பொழுது ஆத்மா என்பது சக்தியை இழந்து இந்த மிஷினுக்குள்ள, ரோபோட் மாதிரி இருக்கிற இந்த உடலுக்குள்ள சக்தி இழந்த அந்த ஆத்மா என்பது தூங்கி விடுகிறது. அப்போ உடல் உணர்வு என்பது மேலோங்கி இருந்துடுது. நான் உடல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே உடல்ல இருக்கிற வித்தியாசம் என்பதையும் பார்க்க ஆரம்பிக்குது. எங்கேயோ யாருக்கோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து முதல்ல வந்திருக்கணும். அப்போ அந்த தேகத்தினுடைய உணர்வுல நான் அவர்களை விட புத்திசாலி, நான் அவங்கள விட ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் முதல்ல வந்திருக்கும். அதுதான் முதல் அரகன்ஸ், முதல் அகங்காரமா இருந்திருக்கும். ஆத்மா அப்படின்ற ஒரு நிலையில ஒரு சமநிலை என்பது போயிட்டு அடுத்தவர்களை விட நான் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஈகோவா மாறி இருக்கிறது.
ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம ஆத்மா அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம்னா அந்த வித்தியாசம், அந்த பாகுபாடு எல்லாம் இருக்காது இல்லையா?
அது மட்டும் இல்லாம உடல் என்கிற உணர்வுல வரும்பொழுது நான் உங்களை விட அழகா இருக்கேன், எல்லாத்துலயும் நான் உங்களை விட சிறப்பா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகுது.
அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாம் என்கிட்டயும் இருக்கணும்,
என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறதோட நிறுத்திக்கிறது இல்ல, என்கிட்ட இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட வந்து பிடுங்கிக்கணும் அப்படின்னு கூட நாம நினைக்கிறோம். சோ இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளேயே வந்து எதிர்மறை எண்ணங்கள் என்பது உருவாக ஆரம்பிக்குது. ஆத்மா அப்படின்றப்போ நான் அமைதி, மகிழ்ச்சி, அன்பே உருவானவன், எனக்கு வெளியிலேருந்து இவையெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை மாறி முதல்ல வந்து நானே பேரானந்தம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இல்லையா, அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எண்ணம் உருவாயிருக்கும், இவங்க கிட்டேந்து எனக்கு மகிழ்ச்சி தேவை, இவங்க கிட்டேந்து எனக்கு ஆனந்தம் தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகியிருக்கும். அந்த எண்ணத்தை நம்முடைய புத்தி தீர்மானமாக வெளியிட்டு இருக்கோம். சோ நம்ம என்ன பார்த்தோம்னா, எண்ணம் புத்தியின் மூலமாக தீர்மானம், அது வெளியில வந்த உடனே அந்த செயலினுடைய அடிப்படையில ஒரு இம்ப்ரெஷன் பதிவு என்பது ஆரம்பமாகிறது. மீண்டும் அந்த இம்ப்ரெஷன் இருந்து அடுத்த எண்ணங்கள் உருவாகும். சோ ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய புத்திக்குள்ளேயே முரண்பாடுகள் என்பது உருவாயிருக்கும். டுவாலிட்டி அப்படின்னா இரண்டு விதமான கருத்துக்கள். சோ நமக்குள்ளே வந்து நானே அமைதி, அன்பு, மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு எண்ணம் மாறி இவரிடமிருந்து எனக்கு இவை எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகிறது. அதை புத்தி நியாயப்படுத்துகிறது. அதை நியாயப்படுத்தி அது செயலில் வெளிவந்த உடனேயே அதனுடைய அடிப்படையில் பலவிதமான எண்ணங்கள் என்பது உருவாயிருக்கும்.
இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த கர்ம கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து துவாபர யுகத்திலிருந்து தானே ஆரம்பிச்சிருக்கோம்.
ஆமா, சத்தியுகம் த்ரேதாயுகத்துல நாம் யாரையும் துக்கப்படுத்தல. ஆனா துவாபர யுகத்திலிருந்து எப்போ எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் உருவாகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா தானாகவே என்னுடைய எண்ணங்கள் மற்றவரை கொஞ்சமாவது துக்கப்படுத்தும்.
ஆமா, எக்ஸாக்ட்லி. நம்ம புத்தி வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்குது, இதை செய்யலாமா வேண்டாமா, இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்.
கான்ஃபிளிக்ட் உருவாகுது. கான்ஃபிளிக்ட் என்ன, டுவாலிட்டி அப்படின்னா இரண்டாக பிரிகிறது. புத்தியினுடைய அந்த தீர்மானம் என்பது ரெண்டா பிரியுது, இது சரி இது தவறு அப்படின்னு ஆரம்பமாகுது. ஒரு சில சமயங்களை சரியா செஞ்சிடறோம், ஒரு சில சமயங்கள்ல நாம தவறான விஷயங்களை நாம செஞ்சிடறோம். எப்போ நாம தவறை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது மீண்டும் என்னுடைய எண்ணங்களின் மீது பாதிப்பை ஏற்படுத்தி அதே அப்படியே கண்டினியூ ஆகுது. அதனுடைய விளைவுதான் நம்முடைய சுற்றுப்புறம் என்பது தூய்மையற்ற நிலைக்கு வந்துடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்போ புத்தி என்பது சரியான தீர்மானத்தை உருவாக்குவதற்கான சக்தியை இழந்து விடுகிறதோ அப்பவே எது சரி எது தவறு அப்படின்ற உணர்கிற நிலையில கூட ஆத்மா என்பது இல்லாம போயிடுது. இப்படி வரும்பொழுதுதான் வந்து நம்முடைய உடலினுடைய உணர்வு என்பது மேலோங்கி விடுகிறது. எப்போ நம்முடைய கவனம் உடலின் மீது வருகிறது, உடலினுடைய உணர்வு என்பது மேலோங்கி இருக்கோ அப்போ உடலினுடைய தேவைகள் என்பது முக்கியமாகிறது. அதை திருப்திப்படுத்துவதற்காக நாம பலவிதமான தவறான செயல்களை நாம செய்ய ஆரம்பிச்சிடுறோம்.
அந்த சமயத்துலதான் நம்ம சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது, நம்ம சக்தி இழந்தவர்களா ஆயிட்டே வரும் இல்லையா.
இப்படித்தான் வாழணும் அப்படின்ற நிலை மாறி ஒரு தவறான ஒரு வழியில நம்ம போக ஆரம்பிச்சிடறோம். இதுதான் வேத சாஸ்திரங்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஃபாபிடன் ஆப்பிள் வந்து ஈவ் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபாபிடன் ஆப்பிள் அப்படின்றது வந்து ஒரு பிசிக்கலான ஆப்பிள் அப்படின்றது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிட்டாங்க, அதனால உடலினுடைய உணர்வு வந்துடுது. ஒரு வாட்டி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், ரெண்டாவது வாட்டி செய்யறோம், அதுக்கப்புறமா அது நம்முடைய பழக்கமா.
எது மேலயுமே வந்து நம்ம பற்று வைக்க கூடாது, பற்றற்ற நிலையில இருப்பதுதான் வந்து ரொம்ப நல்லது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
முதல் முதல்ல இந்த சிருஷ்டியில வரும்பொழுது ஆத்மா என்பது மிகவும் தூய்மையாக இருந்தது, சக்தி மிக்கதாக இருந்தது. அதுக்கப்புறமா பல பிறவிகள்ல நாம செய்கிற செயல்களினால ஆத்மால இருக்கிற அந்த சக்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. ஆத்மா இந்த உடல் அப்படின்ற ஒரு மிஷினுக்குள்ள தூங்கிடுச்சு, விழிப்புணர்வு என்பது இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இப்போ நாம பேசுற பேச்சு எல்லாமே விழிப்புணர்வை பற்றியதான் இருக்கு. தூங்கிவிட்ட அந்த ஆத்மாவை எழுப்பக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. ஆத்மா எல்லாவற்றையுமே மறந்து விட்டது, நான் ஒரு ஆத்மா சக்தி அப்படின்ற நினைவே இல்லாம போயிடுச்சு. புத்திக்கு வந்து எது சரி எது தவறு என்கிறதை உணர முடியல, சரியான தீர்மானங்களை எடுக்க முடியல. அதனால தவறான வழிகளில் நாம போக ஆரம்பிச்சோம். தவறான வழிகளில் நாம போனதுனால நமக்கு அமைதியற்ற நிலையும் துக்கமும் தானாகவே ஏற்பட ஆரம்பிக்கிறது. துக்கமும் அமைதியற்ற நிலையும் நிரம்பின அந்த காலகட்டத்தில் தான் மெதுவா ஆத்மா பரமாத்மாவை தேட ஆரம்பிக்குது, கடவுளை நினைவு செய்ய ஆரம்பிக்குது. நம்மை இதிலிருந்து மீட்க போகிறவர் என்னுடைய தந்தை, அவரை வந்து நான் கூப்பிட ஆரம்பிக்கிறேன். எப்படி குழந்தை விளையாட ஆரம்பிக்குது, விளையாட்டினுடைய கடைசியில கீழே விழுந்துடுது, அடிபடுது, களைப்படைஞ்சிடுது அப்படின்னா அது தன்னுடைய தாய் தந்தை நினைக்க ஆரம்பிக்கும், அது கூப்பிட ஆரம்பிக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் எப்போ சக்தியற்ற நிலையில நாம துக்கத்தையும் அமைதியற்ற நிலையிலும் அனுபவிக்க ஆரம்பிச்சோமோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நாம நம்முடைய புத்தி என்பது பரமாத்மாவை நினைக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் சத்தியுகம் த்ரேதாயுகத்துல பரமாத்மாவினுடைய நினைவே இல்லை. ஆனால் அந்த 2500 வருடங்கள் கழித்து துவாபர யுகத்துல பரமாத்மா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பமாகுது. சத்தியுகம் த்ரேதாயுகம் ரெண்டு யுகங்களும் சேர்ந்து 2500 வருடங்கள் கழிஞ்சிடுச்சு. அப்போ ஆத்மா பல காலகட்டத்தை கடந்து வந்ததுனாலையும் பல பிறவிகளை எடுத்து வந்ததுனாலையும் தன்னை பற்றியும் மறந்து போச்சு, தான் எப்படிப்பட்ட நிலையில இருந்தோம் அப்படின்றதையும் மறந்து போச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயமே நமக்கு மறந்தது, 2500 வருடங்களுக்கு முன்னால இருந்த விஷயம் எப்படி இருக்கும் நிச்சயமா நினைவுல இருக்காது.
நீங்க சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து பலவீனம் அடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பரமாத்மாவையே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த பயணம் வந்து தொடருது?
அதுக்கப்புறம் ஆத்மா தன்னுடைய பயணத்தை தொடருது. துவாபரயுகமும் கலியுகமும் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம்.
இது வந்து என்னுடைய கதை. இந்த கதையில வந்து முதல் 2500 வருடங்கள் நான் எப்படி வாழ்ந்தேன், நான் வந்து ஒரு சொர்க்கத்துல வாழ்ந்திருந்தேன் அப்படின்றது வந்து நீங்க சொன்னது வந்து புதுசாவும் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாவும் இருந்தது. அடுத்த 2500 ஆண்டுகள்ல என்ன திருப்பம் ஏற்பட்டுச்சு, அது எப்படி ஏற்பட்டுச்சு நீங்க நிச்சயமா அடுத்த நிகழ்ச்சியில எங்களுக்காக சொல்லணும். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில பேசினது இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க எங்களுக்கு தாராளமா தொலைபேசியின் மூலமா நீங்க வந்து எங்களை அழைத்து கேள்விகள் கேட்கலாம். அப்படி இல்லனா எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஏதாவது நீங்க இமெயில் அனுப்பலாம். இப்ப விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500 மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி